ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: ஞான வாய்மையும் பயனும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவப்பிரகாச உண்மை அதிகாரத்திலே முதற் பாடலிலே ஆசிரியர் தெரிவித்தருளியது போல ஆன்மா குறித்த செய்திகள், அந்த ஆன்மா அடையக்கூடிய அஞ்சவத்தை குறித்த செய்திகள், ஆன்மாவுக்கு இறைவன் உணர்த்தும் தன்மையை குறித்த செய்திகள், மூன்று செய்திகளை பார்த்திருக்கின்றோம். நான்காவது செய்தியாக பொங்கொழி ஞானவாய்மை, அதாவது பேரொழியாகிய திருவருளின் இயல்பு, அது சொல்லக்கூடிய பகுதியை இப்பொழுது பார்க்க வேண்டும். 68வது பாடலிலே அந்த செய்தி தொடங்குகின்றது. உயிரானது சார்ந்ததன் வண்ணமாய் விளங்குவது, நிலையற்ற அசத்து பொருள்களை சார்ந்திருக்கும் வரை அதுவுக்கும் உயிருக்கும் நிலை பெயர் கிடைக்காது. பிறப்பு, இறப்பு, நனவு, கனவு, உறக்கம், அதிலும் நனவிலும் நனவு, நனவிலும் கனவு, நனவில் உறக்கம் என்று இப்படி நிலையின்றி உழன்று வருகிற ஒரு நிலைமைதான் உள்ளது. சரி, இந்த தத்துவ கருவிகளை சார்ந்தால் இப்படி நிலையாமைதான் என்று சொல்லி அந்த தத்துவ கருவிகளை சார்பை விட்டுவிட்டால் அறியாமையாகிய பழைய கேவல நிலையைத்தான் அது பொருந்த நேரிடுகின்றது. தத்துவ கருவிகளை சேர்ந்தால் சிற்றறிவு நிலையாமை, தத்துவ கருவிகளை விட்டால் அறியாமை. என்ன, எப்படித்தான் ஒரு நிலை பெற்றினை உயிர் பெறுவது என்பதை இந்த பாடலிலே அருமையாக சொல்கின்றார் ஆசிரியர். காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காணோனாதாம், நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒண்ணாது. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காணோனாதாம், காட்டக்கூடிய கருவி கரணங்கள் இல்லை என்று சொன்னால் உயிரால் எதையும் காண முடியாது. இங்கு காணுதல் என்பது அறிதல். அறிவதற்கு வாயிலாக விளங்கக்கூடிய ஐம்பொறிகளோ அந்தக்கரணங்களோ இல்லை என்றால் உயிர் இப்போது பெற்று வருகின்ற சிற்றறிவையும் பெற முடியாது. அறியாமை நிலைக்கு சென்றுவிடும், பழைய கேவல நிலைக்கு சென்றுவிடும். சரி, அப்ப இந்த கருவி கிரணங்களோடய இருப்போம், இருந்து விடுவோம் என்று சொன்னால் நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒன்னா, சகலாவத்தைக்கு பொருத்த பெற்ற இந்த கருவி கரணங்களாலே ஐம்புல பொருள்களைத்தான் அறிந்து வர முடியுமே ஒழிய சிவஞானத்தை ஒருபோதும் இந்த கருவி கரணங்கள் மூலமாக அறிய முடியாது. கருவி கரணங்கள் இருக்கும் வரை சிவஞான சார்பினை பெற முடியாது. கருவி கரணங்களை வேண்டாம் என்று விட்டுவிட்டால் சிவஞான சார்பும் கிடைக்காது, இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கின்ற சிற்றறிவு விளக்கமும் கிடைக்காது, அறியாமையாகிய கேவல நிலை வந்துவிடும். அப்போ விடவும் முடியாது, வைத்துக் கொண்டிருந்தாலும் சிவஞான பேருக்கு வழி இல்லை என்று சொன்னால் அப்போ என்னதான் செய்வது சொன்னார். அப்பந்தான் அங்க சிவநெறியின் முக்கியத்துவம். நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் உலக வாழ்க்கை தான் சாஸ்வமானது என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் சிவஞான பேருக்கு வழி இல்லை. உலக வாழ்க்கை வேண்டாம் என்று விட்டால் அறியாமையாகிய கேவல நிலைதான். அப்ப உலக வாழ்க்கை வாழ வேண்டும், சிவநெறியிலே வாழ வேண்டும். சிவநெறிப்படி வாழ்வதுதான் உலக வாழ்க்கையினுடைய உலக வாழ்க்கைக்கே சிறப்பு என்ற ஒரு அற்புதமான செய்தியினை இந்த பாடல் சொல்கின்றது. சிவநெறியிலே வாழ்ந்தோம் என்றால் அதுதான் தவ வாழ்க்கை. தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார் என்று வள்ளுவ பேராசான் தெரிவித்தார். யாரு தனக்குரிய வேலையை செய்கிறான்? ஒருவனுக்கு ஒரு ஊரிலே சென்று ஒரு கடமையை ஆற்ற வேண்டி உள்ளது. அந்த ஊருக்கு போனோமா, அங்க நாம என்ன வேலைக்காக போனோமோ அந்த வேலையை பார்த்தோமான்னு இல்லாம அங்க போய் நாலு பேர் கூட பேசணும், பொழுது போக்கணும், அங்க போய் ரெண்டு சினிமாவை பார்த்தோம், அரட்டை அடிச்சோம், நேரம் முடிஞ்சு போச்சு, திரும்ப ஊருக்கு வந்துட்டோம். வீட்டை கேப்பாங்க, அந்த ஊருக்கு போனையே அங்க போன வேலை என்னாச்சுன்னா, இல்ல அது போனா அங்க ஒருத்தனை பார்த்தேன், உங்க கூட பேச்சுட்டு இருந்தாமா, அப்படி சினிமாவை கூப்பிட்டு போனா, அங்க போனா இங்க போனா எப்படியோ பொழுது போயிட்டே சரி கடைசி பஸ் சொல்லி பிடிச்சி வந்துட்டோம், போன வேலை ஒண்ணு நடக்கலையே அப்படிம்பாங்க. அதே மாதிரி உலகத்திற்கு வந்தோம் என்று சொன்னால் தனக்குரிய கடமையை செய்பவர்கள் யார் தெரியுமா என்று சொன்னால் யார் தவநெறியிலே வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் தமக்குரிய கடமையை செய்பவர்கள். மற்றவர்கள்லாம் வீண் செயல் செய்பவர்கள். தவத்துக்கு மாறான சொல் அவம். அவம் என்றால் வீண் செயல். தவம் என்பது சிவச்சார்புக்கு நம்மை உயர்த்தக்கூடிய செயல்முறைகள் தவம் சொல்லப்படும். அவம் என்பது வீணான பலன்களை தரக்கூடியது, திரும்ப திரும்ப நிலையாமையிலே நம்மை தள்ளக்கூடியதுலாம் அவம். தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார், மற்றெல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு. உலக ஆசையினை அதிகமாக வளர்த்து அவத்தையே செய்கின்றார்கள். யாரு? தவம் செய்யாத மற்ற எல்லாரும். தவம் செய்பவர்கள் தான் தமக்குரிய கடமையை செய்பவர்கள் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். இதை ஒரு சாரார் தவம் செய்வார் தங்கருமம் செய்வார் அதை மாற்றி சொல்லி தங்கருமம் செய்வார் தவம் செய்வார். நமக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு இல்லையா? அதாவது எந்த வேலை பார்க்கறதுக்காக சம்பளம் வாங்குறோமோ அந்த வேலை, அதை செஞ்சா போதும், அதுதான் ஐயா தவம். அதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தங்கருமம் செய்வார் தவம் செய்வார் மாத்துதான். அதுக்காக தான் அந்த பாதையோட நிறுத்தாம மீதியும் சொன்னாரு, மற்றெல்லாரும் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு. உலக பொருள் மேல ஆசை வச்சு செய்யற எந்த செயலும் தவம் ஆகாது, அதெல்லாம் அவம் தான். ஆசையுட்பட்டுன்னு ஒரு வார்த்தை போட்டாங்க, உலகப்பற்று என்பது இருக்குமேயானால் உலக அனுபவம் அதுதான் எனக்கு முதன்மையானது என்ற கருத்து இருக்குமேயானால் அது அவம். சிவானுபவம் என்பதை சிந்தையில் வைத்துக் கொண்டு செய்கின்ற முயற்சிகள்லாம் தவம். உலக அனுபவம் அதுதான் முடிவான பேரு என்று வைத்து செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் அவம் இல்லையா? அந்த முயற்சியும் நல்வினையா இருந்தால் சிறந்த உலக பேர்கள் கிடைக்கும். ஆனா அதுல எந்த பேரும் நிலையானது அல்லவே, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது படாந்து தரும் அவ்வளவுதான். ஆனா சிவப்பேரை இலக்காக கொண்டு செய்யக்கூடிய முயற்சிகள் சிவப்பேராகிய நிலைத்த பலனை தரும். அதனால அந்த அது அந்த சிவப்பேரை நோக்கி நம்ம உயர்வதற்கு தான் இந்த பிறவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த பிறவிக்கு பிறவியை கொடுத்தவன் எந்த நோக்கத்துக்காக கொடுத்தானோ அவனுடைய நோக்கத்தோடு நம்முடைய நோக்கம் ஒத்து போக வேண்டும். அவர்கள் தான் தமக்குரிய கடமையை செய்பவர்கள், தவம் செய்பவர்கள் தான் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். ஆகையினாலே அந்த தவம், நம்ம சைவத்தில் தவம்னு சொல்வது எம்பெருமானை உடம்பால் வழிபடுதலாகிய சரியை, உடம்பாலும் மனதாலும் வழிபடுவதாகிய கிரியை, மனதால் வழிபடுவதாகிய யோகம், இந்த மூன்றும் தான் சைவத்தில் தவம்னு சொல்லப்படும். இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது சிவஞான போதம் மேற்கோள். அதுக்கு ஏது சொல்லும் போது சொல்வார், மேற் சரிய கிரியா யோகங்களை செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலான் என்று சொல்வார். அப்ப தவம் என்பவை, தவம் என்பது இவைதான் என்று ஆசிரியர் காட்டிவிட்டார் அப்படின்னு சிவஞான சுவாமியில் உரையில குறிப்பிடுறாங்க. தவம்னு மேற்கோள்ல சொன்னார், பொது சொல்லால சொன்னார். சைவத்துல தவம் என்பது எதுன்னா சரிய கிரிய யோகங்கள் தான். அதனாலதான் அதை வந்து விதந்து ஓதினார் என்று அதை விளக்கமா எடுத்து சொன்னார் என்று சுவாமிகள் எழுதுகின்றார்கள். ஆகவே சரிய எம்பெருமானுக்கு உடம்பாலை தொண்டு செய்தல், கிரியை உடலும் உள்ளமும் பொருந்த சிவபூசை செய்தல், புறத்தையும் பூஜை செய்யறோம் அகத்தையும், உடல் எந்த தொண்டு செஞ்சாலும் உடலும் உள்ளமும் பொருந்ததான் செய்யணும். ஆனா சிவபூஜை செய்யும் போது புற வழிபாடும் இருக்கு அக வழிபாடும் இருக்கு, அதனால உடலும் உள்ளமும் அப்படின்னு சேர்த்து சொன்னாங்க. யோகத்தை அகத்திலேயே செய்யற வழிபாடு. சரிய கிரியா யோகங்களை செய்ய செய்யத்தான் தவ, அதான் தவம். அதை செய்தல் தான் தவம் பெருக்குதல். அந்த தவத்தை சிறப்பாக நாம செய்தோம் என்று சொன்னால் எம்பெருமான் ஞான நெறிக்கு நம்மை உயர்த்துவதற்காக ஞானாசிரியராக சிவபெருமானே எழுந்தொழி வருவார். நாமெல்லாம் மும்மலமுடைய சகல ஆன்மாக்கள் நமக்கு ஞானாசிரியராக எழுந்தொழி வருவார். மானுட சட்டை தாங்கி எழுந்தொழி வருவார். ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து, ஆன்மா ஈட்டிய சரியை கிரிய யோகமாகிய அந்த சிவ வழிபாட்டின் பயனாக எம்பெருமானே குருவாக எழுந்தருளி வந்து, ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து, உருனா குரு வடிவா, உருனா வடிவம், குரு வடிவாக வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகடல் குறுகுமாறு. இவற்றை நீக்கி அதாவது உலகப் பொருள்களையே காட்டக்கூடிய தத்துவ சார்பை நீக்கி, ஆணவ மலத்திலும் விழுந்து அறியாமையில் விழுந்து விடாமல் தத்துவ சார்பை நீக்கி தன்னுடைய திருவடியோடு அந்த ஆன்மாவை சேர்த்து விடும், அப்ப சிவச்சார்பு கிடைத்து விடும். ஆகவே தத்துவ கருவிகளை நாம விட்டால்தான் அறியாமையாகிய கேவல நிலை வந்து பொருந்திவிடும் இல்லையா? இல்ல தத்துவ கருவிகள் தான் எனக்கு வேணும், இதுக்கு மேல எனக்கு வேற சார்பு எதுவும் கிடையாதுன்னு வாழ்ந்தா அது உலக போகம் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கும், அதுவும் நிலையாமையோடு தான் இருக்கும், நிலைத்த சிவப்பேரு கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா தத்துவங்கள்ல இருந்து அவன் நம்மளை வந்து காப்பாற்றணும், அதன் பொருட்டு அவனை நாம வழிபட வேண்டும். இந்த உடலுக்குள்ளேயே இருந்து கொண்டு இந்த நிலையாமை துன்பத்திலேயே ஆழ்ந்து கிடக்கிறேன், என்னை இதிலிருந்து மீட்டருள வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து வழிபடுதல். காமிய வழிபாடு இருக்கு பாருங்க, அது இந்த கணக்குல சேராது. காமிய வழிபாடு தாராளமா செய்யலாம், நமக்கு உலக தேவைகளையும் அவர்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போறோம், அதையும் நம்ம கேட்கலாம். ஆனா அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதையெல்லாம் பெற்றாச்சு, பெற்று குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் இந்த உலக வாழ்க்கை நிலையானதாக இல்லையே, நிலையானதுன்னா அதை கேட்கறதும் நம்ம நிறுத்திக்கலாம். இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம பிரிந்த பிறகும் இந்த ஆன்மாவுக்கு ஒரு நல்ல கதி வேண்டுமே, அதுக்கு திரும்ப ஒரு பிறவின்னு வந்தா அந்த பிறவியும் நிலையாமையுடையதான் இருக்கும். ஆகவே நிலை பேருனா உன் திருவடி சார்பு தான். ஆகவே திரும்ப திரும்ப இந்த உடம்புகளையே வந்து பிறந்து பிறந்து நிலையாமையிலே அடைந்தது போதும். இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தை புக்க பிறவாமல் போம் வழி நாடுமின் என்று திருமூலர் நமக்கு அறிவுறுத்தி அருள்கின்றார். இந்த காயத்திலிருந்து விடுபட்டு, இந்த உடம்பிலிருந்து விடுபட்டு இனிமேலும் ஒரு உடம்புக்குள் சென்று மீண்டும் இந்த நிலையாமையிலே அழுந்தாமல் நிலை பெற்றை சென்று அடையக்கூடிய வழியை நாடுங்கள் என்று திருமூலர். அதான் நான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் என்பதல்வா அவருடைய குறிக்கோள். அதனால அவர் அந்த இலக்கை அடைந்து விட்டார், நம்மளே அடையணும்னு வலியுறுத்துறார். அதனாலதான் அப்படி ஒரு விண்ணப்பம் சுவாமிகிட்ட வச்சு நான் சரியக்கரிய யோகங்களை செய்யும் போது அறிவேன், இனி இது போன்ற நிலையில்லாத இந்த உடலுக்குள்ளே இருந்து நிலையாமையே மீண்டும் மீண்டும் சந்தித்து வருகின்ற அவள நிலை மாற வேண்டும், உன் திருவடி சார்பு வேண்டும் என்று பிரார்த்திப்பவர்களை மீண்டும் இந்த உலகத்தில் வந்து பிறக்காமல் அவர்களுக்கு இந்த வஞ்சகத்தை செய்யக்கூடிய ஐம்புல சார்பினையிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு பேரின்ப பெருவாழ்வு அருளுவான். ஆக அப்படி ஒரு வழிபாடும் இருக்கிறது, அதுதான் மேலான வழிபாடு என்று சொல்லி திருவாசகம் நமக்கு பல இடங்களிலே அந்த வழியை காட்டுகின்றது. திருவாசகம் சொல்லும் போது அப்படி ஒரு விண்ணப்பம், சுவாமியிடம் எத்தனையோ விண்ணப்பங்களை வைத்து வழிபடுவார்கள், ஆனா இப்படியும் ஒரு விண்ணப்பம் இருக்குது. நிலையில்லாத உடம்புக்குள்ளே வந்து வாழ்ந்து பல்வேறு விகாரங்களை அடையக்கூடிய உடம்புக்குள்ளே இருந்து வாழ்ந்தது போதும், இதிலிருந்து என்னை காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தல், அது சிவபுராணத்துல வருது இல்லையா. வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவை சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே என்று போட்டிருக்கின்ற இந்த விண்ணப்பத்தை வேற எந்த தெய்வத்தையும் நம்ம வைக்க முடியாது. யாரு அவர்களே அந்த பிறவியிலிருந்து விடுபடலை, அவர்கள் எப்படி நம்மளை விடுவிக்க முடியும்? வேற யார்கிட்டையும் இந்த விண்ணப்பத்தை செய்யவே முடியாது இல்லையா. இதே ஆசிரியர் திருவுருள் பயன்ல அருமையா சொல்லியிருக்கிறார், பொருள்கள் ஆறு சொல்லியிருக்கிறார், ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில் சொல்லியிருக்கிறார். ஏகன்கும் போது ஒருவன், அநேகன்கும் போது பலர். சிவபுராணத்துல ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வர்ற இடத்துல ஏகன் சொன்னதும் சிவபெருமானத்தான், அநேகன் சொன்னதும் சிவபெருமானத்தான். ஆனா திருவுருள் பயில இந்த குரல்ல ஏகன் சொன்னது சிவபெருமானை, அநேகன் சொன்னது பலவாக இருக்கக்கூடிய உயிர்களை இல்லையா. ஏன் அந்த சிவபெருமானையும் இந்த அநேகங்கிற உயிர் கூட்டத்தோட சேர்த்திருக்க வேண்டிதானே? அநேகன் எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன, ஆனால் இத்தனை உயிர்களுக்கும் வேறாக அந்த சிவபெருமானை ஏகன் என்று தனியாக சொல்லியிருக்கின்றாரே, ஏன்னு சிந்திக்கணும். ஏன்னா அடுத்து என்ன பொருள் சொல்றார், இருள் ஆணவமலம், அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். யாரெல்லாம் இருள் மலத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அவர்கள்லாம் இந்த அநேகங்கிற வர்க்கத்துக்கு உட்பட்டவர்கள், பசு வர்க்கத்துக்கு உட்பட்டவர்கள். இந்த இருள் மலத்திலிருந்து அனாதியே நீங்கி இருப்பவன் ஒரே ஒருவன் தான், அதனாலதான் அவனை ஏகன்னாரு. அந்த ஸ்தானத்துல வேற யாரையும் நம்ம வைக்க முடியாது இல்லையா. ஆகவே வேற்று விகார விடக்குடும் உட்கிடப்போ ஆச்சரியம் ஐயான்னு சொல்லி யாருக்கிட்ட நம்மளுடைய ஆரங்கத்தை சொல்ல முடியும்? சிவபெருமான் ஒருத்தட்ட தான் சொல்ல முடியும். வேற யாராலையும் அந்த கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லான் அந்த வல்லமை யாருக்கும் கிடையாது. மேலும் தேவர்கள் எல்லாம் இன்னும் சரீரத்துக்குள்ள நாம இருக்கணும், இன்னும் நமக்கு இந்த தேவலோக பதங்களே வேண்டும், இன்னும் மேலும் மேலும் நாம பதவியிலும் அதிகாரத்திலும் இருக்கணும்னு அவர்கள் விரும்புவார்கள் இல்லையா. ஆகவே அவர்களிடம் போய் நாம இந்த விண்ணப்பத்தை வைப்பதில் பொறுப்பும் அர்த்தமே இல்லை. ஆகையினாலே சிவபெருமானை வழிபட்டால்தான் அது சரியக்கிரிய யோகமாகிய தவம் என்று சொல்லப்படும். ஆகையினாலே அந்த தவத்தை நாம் செய்யும் பொழுது சிவபெருமானே அப்பந்தான் குருவாக வருவார். குருவாக வந்து இவற்றை நீக்கி, இந்த தத்துவ சார்பை நீக்கி, தத்துவ சுத்தி அருளி, சுத்தினாலே நீக்கம் என்று அர்த்தம். தத்துவ சுத்திங்கும் போது தத்துவ சார்பு நீக்கப்படுகிறது. அருளி குறைகளல் குறுகுமாறே கூட்டிடும் இல்லையா. ஒழிக்கும் கடல் அணிய பெற்ற குறைகளல்னா ஒலிக்கும் கடல், ஆடவர் பாதத்திலே அணியக்கூடிய ஆபரணம் கடல், அது ஒளி செய்யும். அதனால ஒலிக்கும் கடல் என்பதனால குறைகடல். ஆக அந்த ஒலிக்கும் கடல் அணிய பெற்ற திருவடியிலே ஆன்மாவை சேர்த்து வைப்பார் என்று அருமையாக சொன்னார். ஆகையினாலே தத்துவ கருவிகளோடு கூடியிருக்கும் வரை சிவஞான பேரு கிட்டாது. நாம தத்துவ கருவிகளை விட்டால் அது கேவல நிலைக்கு நம்மை செலுத்திவிடும். ஆகவே இதிலிருந்து இறையருளால் தான் நாம் விடுபட வேண்டும். அந்த இறையருளை பெறும் பொருட்டு சரியை கிரிய யோகங்களாகிய வழிபாட்டு நெறியினை கை கொள்ள வேண்டும். அதை நிறைவாக செய்தோம் என்று சொன்னால் இறைவனே குருவாக எழுந்தொருளி வந்து தத்துவ சார்பிலிருந்து நம்மை விடுவித்து திருவடி சார்பை அருள்வார் என்று அருமையாக இந்த பாடலை சொல்லியிருக்கார். ரொம்ப இனிமையான அருமையான பாடல் இது. அடுத்தாற் போல 69வது திருப்பாடலிலே இறைவனுடைய அந்த திருவருள் ஞானமே மேலான ஞானம். கருவிகள் வாயிலாக நாம் பெறுகின்ற இந்த ஞானம் சிறந்த ஞானம் அல்ல. திருவருள் ஞானம் தான் மேலான ஞானம். அப்பந்தான் இந்த நிலையிலிருந்து சுத்தநிலைக்கு உயரணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இந்த ஞானத்தை விட அதுதான் மேலான ஞானம். திருவருள் ஞானத்தின் சிறப்பை சொல்கின்றார். அது சூரிய ஒளியை ஓமையாக வைத்து சொல்லியிருப்பது ரொம்ப அருமை. இந்த இடத்துல ஆன்மாவுக்கு படிகம் ஓமை, சிவபெருமானுடைய திருவருளுக்கு சூரிய ஒளி ஓமை. படிகம் என்ன பண்ணும் அப்படின்னா சில சமயம் தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் நிறங்களை தன் நிறமாக பிரதிபலித்து காட்டுக் கொண்டிருக்கும். சில சமயம் படிகம் என்ன பண்ணும்னா தன்னுடைய அந்த தூய வெள்ளை நிறத்தையே காட்டிக் கொண்டிருக்கும். அது சூரியன் எந்த மாதிரி நிலையில இருக்கிறான் என்பதை பொறுத்தது. சூரியன் ஒரு சாய்வான நிலையில இருக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மற்ற பொருள் மேல அந்த சூரிய ஒளி பட்டு எதிரொலிச்சு படிகத்து மேல படும். படிகத்து மேலையும் பட்டு எதிரொலிக்கும் போது அந்த மற்ற பொருள்களின் ஒளியானது அந்த படிகத்திலே அப்படியே காட்டப்படும். படிகத்தின் ஒளி போல அது தெரியும். ஆனா உச்சிக்கு சூரியன் வரும்போது நேராக அந்த கதிரொளி படிகத்தின் மீது படும் பொழுது அப்போது அந்த படிகம் தன்னுடைய வெண்மை நிறத்தையே காட்டி நிற்கும். பிற பொருளின் வண்ணங்கள் இருக்காது. இப்போ நாம ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். படிகத்திலே பிற பொருள்களின் வண்ணம் காணப்படுவதற்கும் சில சமயம் படிகத்திலே அதனுடைய தூய நிறமே காணப்படுவதற்கும் காரணமாக இருப்பது எது? கதிரவன் ஒளிதான். அதுபோல ஆன்மாவுக்கு பெத்த நிலையிலே கருவிகரணங்களின் இயல்பே ஆன்மாவின் இயல்பு என்பது போல ஆன்மாவிலே காணப்படும். இப்போ ஆன்மாவுக்கு நாம வந்து அந்த முகம் அதுல உள்ள கண்ணு மூக்கு போன்ற கருவிகளை வைத்துதான் நம்ம அடையாளம் காண வேண்டியது இல்லையா? இந்த உடம்பின் தன்மையே ஆன்மாவின் தன்மை என்பது போல ஒரு காட்சி இப்போது ஏற்படுகின்றது. இது தன்னை சார்ந்துள்ள பொருள்களின் நிறங்களையே தன்னுடைய நிறங்களாக அந்த படிகம் காட்டுவதை போல. ஆக இந்த தத்துவ சார்பெல்லாம் நீங்க பெற்ற முத்தி நிலையிலே ஆன்மாவினுடைய உண்மையான இயல்பு வெளிப்படும். அது பளிங்கு தன்னுடைய உண்மையான நிறத்தை காட்டுவது போல. ஆகவே படிகம் பிற நிறங்களை காட்டுதலும் அந்த படிகமானது தன்னுடைய நிறத்தையே காட்டுவதும் இரண்டுமே சூரிய ஒளியின் துணையினால் தானே ஏற்பட்டது. அதுபோல பெற்ற நிலையிலே ஆன்மாக்கள் தத்துவங்கள் தத்துவமயமாக விளங்கி அந்த ஆன்மாவின் அறிவு வெளிப்படுதலும் முத்தியிலே அந்த ஆன்மாவினுடைய உண்மையான அறிவு வெளிப்படுதலும் ஆகிய இந்த இரண்டுமே சிவபெருமானுடைய அந்த பேரறிவினால் தான் சிவஞானத்தினால் தான் ஏற்படுகின்றது. படிகம் பிற வண்ணங்களை காட்டும் போதும் சரி, அந்த படிகம் தன்னுடைய வண்ணத்தை காட்டும் போதும் சரி, சூரிய ஒளியிலே எந்த மாறுபாடும் இல்லை. சூரிய ஒளி இரண்டு நிலைகளுக்கும் துணை புரிகின்றது. படிகம் பிற வண்ணங்களை காட்டும் போது சூரிய ஒளியிலே ஒரு மாறுபாடோ அல்லது படிகம் தன்னுடைய நிலைய வண்ணத்தையே காட்டும் போதும் சூரிய ஒளியினாலே அதில் எந்த மாறுபாடும் இல்லை. மாறுபாடு ஏற்படுது படிகத்தின் வண்ணங்களில் தான், சூரியனில் எந்த விகாரமும் கிடையாது, மாறுபாடும் கிடையாது. அதுபோல ஆன்மா பெத்த நிலையிலிருந்து தத்துவமயமாக விளங்கும் போதும் சரி, முத்தியிலே தன்னுடைய உண்மை இயல்பை பெறும் போதும் சரி இல்லையா, அந்த பெத்தத்தை ஏற்படுத்திய போதும் சரி, முத்தியில ஆன்மாவை உயர்த்திய போதும் சரி, திருவருள் ஞானத்திலே எந்த விகாரமும் இல்லை. ஆகையினாலே ஆன்மாவினுடைய உயர்வுக்கு எல்லா வகையிலும் உதவி புரிந்து, இப்படி உதவி புரிந்தும் தன்னுடைய நிலையில் எந்த மாற்றமும் பிரிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய திருவருள் ஞானமே மேலான ஞானம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் என்று இந்த பாடலே அருமையாக சொல்கின்றார். ஆகவே படிகத்தினுடைய இயல்பு என்னவென்றால் சூழ்ந்துள்ள பொருள்களின் நிறங்களை எல்லாம் கவர்ந்து கொள்ளுதல், அதான் படிகத்தினுடைய தொன்று தொட்ட இயல்பு இல்லையா? அதான் சொல்றார், பன்னிறம் கவரும் தொன்மை படிகணியோடியும். சூழ்ந்துள்ள பல பொருள்களின் நிறங்களையும் கவர்ந்து கொள்கின்ற ஒரு பழக்கம், ஒரு இயல்பு தொன்மையாக இருக்கிறது படிகத்துக்கு. அந்த படிகத்தின் ஒளியையும் தூய ஒளியை வெளிப்படுத்துவதும் கதிரவனொடிதான், படிக நீடொழியும். பன்மை மண்ணிலங்கு இயல்பும் அந்த படிகத்தின் மேல மற்ற பிறபொருள்களுடைய பல வண்ணங்களை வெளிப்படுத்துவதும் இல்லையா கதிரவன் ஒளிதான் அப்படி செய்கிறது. படிகத்தின் ஒளியை வெளிப்படுத்துவதும் அதுதான். படிகத்தின் மீது பிறபொருள்களின் நிறங்களை வெளிப்படுத்துவதும் அந்த கதிரொளிதான். அந்த கதிரொளி போல மண்ணிலங்கு இயல்பும் என்று சொன்னால் அது படிகத்துக்கே படிகத்திலே விளங்கக்கூடிய பிற பொருள்களின் நிறங்கள். பண்மை மண்ணிலங்கு இயல்பும், பண்மைனா அது படிகத்தை சூழ்ந்துள்ள பல பொருள்கள், சூழ்ந்துள்ள பல பொருள்களின் ஒளியை, பல பொருள்களின் நிறங்களை படிகத்தில் ஈடுபடுத்துவது ஏற்படுத்துவது, படிகத்தினுடைய ஒரிஜினலான ஒளியையும் ஏற்படுத்துவது, ரெண்டுமே அந்த கதிரவன் செய்கிற வேலை தான். அந்த வளரொளி போலத்தான் திருவருள் ஞானமும். வையம் தன்னகம் பயிலும் உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற நற்சித் சடங்களின் தன்மை. நற்சித்து என்று சொன்னது சிற்சடங்களை சித்து சடங்கள்னு பிரிச்சுக்கணும். சித்துங்கிறது உயிர்களாகிய நாமெல்லாம், ஜடங்கிறது நம்மை சார்ந்துள்ள தத்துவ கருவிகள். உயிர்கள் பெத்த நிலையில தத்துவ கருவிகளின் மயமாக விளங்குதலும், முத்து நிலையில உயிர் வந்து அந்த படிகம் தன் உண்மை ஒளியை காட்டுற மாதிரி முத்து நிலையில உயிர் தன்னுடைய உண்மை இயல்பை வெளிப்படுத்துவதும் இந்த திருவருள் ஞானத்தினாலதான். ஆனா இந்த தத்துவங்களின் தன்மையோ உயிரின் தன்மையோ அந்த திருவருள் ஞானத்துல ஏற்படுவதில்லை. அவற்றினால் திருவருள் ஞானம் விகாரப்படாது. ஒன்றிலும் தோய்வில்லாமல் அந்த திருவருள் ஞானம் எல்லா தொழிலையுமே செய்கிறது. அதான் நச்சு சடங்களின் தன்மை தாவா என்று சொன்னால், உயிர்களின் தன்மையோ தத்துவங்களின் தன்மையோ தன்னை பாதிக்காதபடிக்கு அந்த உயிர்களையும் தத்துவங்களையும் தொழிற்படுத்துகின்ற அந்த திருவருள் ஞானமே உயிருக்கு நல்ல நலத்தை முடிவிலே ஏற்படுத்துகின்ற, பெத்தத்திலே வைத்து வளர்த்து வளர்த்து முடிவிலே முத்தியாகிய நல்ல நலத்தை உதவுகின்ற அந்த திருவருள் ஞானமே ஞானம். அதுதான் ஞானம்னு சிறப்பா சொல்லக்கூடியது. மற்றபடி கருவிகள் வாயிலாக நிகழும் பாச ஞானமோ, உயிர் தன்னையே பிரம்மம் என்று மதிக்கக்கூடிய பசு ஞானமோ ஞானம் என்று மதிக்கத்தக்கவே அல்ல. அவையெல்லாம் தாழ்ந்த ஞானங்கள். திருவருள் ஞானமாகிய பதிஞானமே மேலான ஞானம். நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பர். நன்னலம் பெறனா உயிர்கள் நன்னலம் பெறும்படியாக உதவக்கூடிய அந்த திருவருள் ஞானத்தையே ஞானம் என்பர், ஞானமே ஞானம் என்பர் என்று திருவருள் ஞானத்தின் இயல்பினை அருமையாக சொல்கிறார். உயிருக்கு சகல நிலையையும் அதுதான் உதவுகின்றது. அப்போது உயிர் அறிவை தத்துவமயமாக அது வைத்திருக்கிறது. முத்தி நிலைக்கும் அதுதான் உயர்த்துகிறது. அப்போதுதான் உயிரினுடைய உண்மையான இயல்பு வெளிப்படுகிறது. இல்லையா, வெளிப்பட்டாலும் இந்த தத்துவங்களின் தன்மையாலும் உயிரின் தன்மையாலும் தன்னிடத்திலே எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த திருவருள் ஞானம் விளங்குகிறது. எவ்வளவு உயர்ந்த விஷயம், இதை உள்வாங்குவது சிரமம், அப்ப எவ்வளவு எளிமையாக நமக்கு அதை உள்வாங்க வைத்து விடுகின்றார் பாருங்கள். அந்த ஓமையின் மூலமாக உயிர் வந்து தத்துவ கருவிகளின் மயமாய் விளங்குவது, தத்துவ கருவிகளின் தன்மையே தன் தன்மைன்னு காட்டியிருப்ப மாதிரி விளங்குவது வந்து எப்படின்னா, படிகம் தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் நிறங்களையே தன்னிற மாதிரி காட்டுவது, அதுக்கு அப்படி காட்டுவது போல. முத்தி நிலையில உயிரினுடைய உண்மையான இயல்பு வெளிப்படுவது, உச்சி வெயில் போ சமயத்துல அந்த படிகத்தினுடைய உண்மையான ஒளி வெளிப்படுவது போல. பிற சார்புகள் அந்த படிகத்தை விட்டு நீங்கி போச்சு. சூரிய ஒளி உண்டு, தானு உண்டுன்னு அந்த படிகம் இருக்கு. அப்போ அந்த படிகத்தினுடைய உண்மையான ஒளி வெளிப்படுது. அதே மாதிரி தத்துவ பிரபஞ்ச பற்றெல்லாம் நீங்கி சிவமுண்டு தானு உண்டுன்னு அந்த ஆன்மா இருக்கும் போதுதான் ஆன்மாவுடைய உண்மையான இயல்பு அங்க வெளிப்படுகின்றது. ஆகவே இப்படி படிகத்தையும் பிறபொருளின் வண்ணங்களையும் சேர்த்து வைத்தும் நீக்கி வைத்தும் அந்த பிறபொருள்களின் வண்ணமோ படிகத்தின் வண்ணமோ தன் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் தன்னிலையில் மாறுபாடு இல்லாமல் விளங்குகின்ற கதிரொளி போலத்தான் தத்துவங்களையும் உயிர் கூட்டத்தையும் சேர்த்து வைத்தும் தத்துவங்களின் சார்பினாலேயோ உயிர்களின் சார்பினாலேயோ தன்னிடம் எந்த மாறுபாடும் இல்லாமல் அந்த திருவருள் ஞானம் விளங்குகின்றதே, அதுவே மேலான ஞானம் என்று சொன்னார். சரி, திருவருள் ஞானம் எப்படி விளங்குது இல்லையா, உயிரின் ஞானம் எப்படி விளங்குது, அதை ஏற்கனவே சொல்லிட்டார். என்னவென்றால் படிகம் போலன்னு. இங்கேயும் உயிரை பத்தி சொல்லும் போது படிகம் சொன்னார், ஏற்கனவே ஓரிடத்து உணரும் உண்மை ஒளி தரும் உபலம் போலும் அப்படின்னு ஒரு பாடல காலையில பார்த்தோம் இல்லையா. உபலம்னா அங்க படிகம்னு பார்த்தோம். ஆகவே உயிரறிவு அது சார்ந்ததன் வண்ணமாய் விளங்குவது. திருவருள் ஞானம் உயிருக்கு பெத்த முத்தி எல்லா சார்புகளையும் வழங்குவது இல்லையா, உயிருக்கு முடிவில் நன்னலமாகிய முத்தி இன்பத்தை தருவது, அது தன்னிலையில் எந்த விகாரமும் அடையாதது. இது திருவருள் ஞானத்தின் இயல்பு. உயிர் ஞானத்தின் இயல்பு, உயிரறிவின் இயல்பு, முன்னாடி ஒரு பாடலை சொல்லிட்டார், ஓரிடத்து உணரும் உண்மை ஒளி தரும் உபலம் போலும் என்று முன்னால் சொல்லியிருக்கின்றார். 59வது திருப்பாடலிலே சொல்லியிருக்கின்றார், ஓரிடத்து உணரும் உண்மை ஒளி தரும் உபலம் போலும். ஒளி தரக்கூடிய படிகம் சாந்தனவன்மாய் விளங்குவது போல உயிரறிவு சாந்தனவன்மாய் விளங்கும். திருவருள் ஞானமே மேலானது. சரி, ஆக உயிரறிவை பத்தி சொல்லியாச்சு, திருவருள் ஞானமாகிய சிவஞானத்தை பத்தியும் சிவன் சிவபெருமான அறிவை பத்தியும் சொல்லியாச்சு இல்லையா. இந்த இடைப்பட்ட அந்த பாச அறிவை எப்படிப்பட்டது, அதைத்தான் வரக்கூடிய திருவருத்தத்தில் சொல்கின்றார். இந்த கருத்து மாபாடியத்தினால் மட்டுமே பெறத்தக்கது. வர இருக்கின்ற 70வது பாடலுக்கு பொருள் காண்பது மிக அரிது. ஆனால் இப்பொழுது நம்மால் பொருள் காண முடிகின்றது என்று சொன்னால் அதுக்கு ஒரே காரணம், மாபாடியத்தில் இந்த பாடலை எடுத்து நன்றாக விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள் சிவஞான சுவாமிகள். சிவப்பிரகாச நூலுக்கென்று அவர்கள் தனியாக உரை செய்யாது போனாலும் பல பாடல்களை எடுத்து மாபாடியத்திலே அதுக்கு உரை போலவே விளக்கம், முழு விளக்கமும் சொல்லிவிட்டார். ஏதோ மேற்கோளாக காட்டி சென்றோம் என்பது மட்டுமல்ல, என்ன சொல்லுக்கு சொல்லு பொருள் விளங்கும்படியா உரை சொல்லிவிட்டார்கள்.